ஓம் சாந்தி. செப்டம்பர் 4, 2025 காலை. முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அன்பு கடலான தந்தை சங்கம யுகத்தில் உங்களுக்கு உங்கள் ஆஸ்தியான அன்பை கொடுக்கின்றார். ஆகையால் அனைவருக்கும் அன்பை கொடுங்கள், என்றுமே கோபப்படாதீர்கள். கேள்வி: உங்கள் பதிவேட்டை நன்றாக வைத்திருப்பதற்கு தந்தை உங்களுக்கு காட்டுகின்ற பாதை எது? பதில்: தந்தை உங்களுக்கு அன்பின் பாதையை காட்டுகின்றார். அவர் உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார். குழந்தைகளே, அனைவருடனும் அன்புடன் பழகுங்கள். எவருக்கும் துன்பத்தை விளைவிக்காதீர்கள். உங்கள் பௌதீக புலன்களினால் என்றுமே எந்த பிழையான செயலையும் செய்யாதீர்கள். எப்போதும் சோதியுங்கள், என்னிடம் எந்த அசுர குணமேனும் உள்ளதா? சரியற்ற மனோபாவத்தை நான் கொண்டிருக்கின்றேனா? நான் எதனை குறித்தும் குழப்பம் அடைகின்றேனா? பாடல்: இந்த காலம் கடந்து செல்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். நாளுக்கு நாள் எங்கள் வீட்டை, அதாவது எங்கள் இலக்கை நாங்கள் அண்மிக்கின்றோம். இப்பொழுது ஸ்ரீமத் கூறுவதை குறித்து கவனக்குறைவாக இருந்து விடாதீர்கள். நாங்கள் அனைவருக்கும் செய்தியை கொடுப்பதற்கு தந்தையிடமிருந்து வழிகாட்டல்களை பெறுகின்றோம். நீங்கள் 100,000-க்கணக்கானோருக்கு செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் வருகின்ற காலமும் வரும். பலரும் வரும்பொழுது அவர்கள் மேலும் பலருக்கு செய்தியை கொடுப்பார்கள். அனைவருமே தந்தையின் செய்தியை பெற உள்ளார்கள். இச்செய்தி மிகவும் இலகுவானது. அவர்களிடம் கூறுங்கள், உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பௌதீக புலன்களினாலும் உங்கள் எண்ணங்களினாலும் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் எந்த தீய செயல்களையும் செய்யாதீர்கள். முதலில் அது உங்கள் மனதில் தோன்றுகிறது. பின்னர் அது வார்த்தைகளாக பேசப்படுகிறது. பிழையானவற்றிலிருந்து சரியானவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி இப்பொழுது உங்களுக்கு தேவை. இது ஒரு புண்ணிய செயல். இதை நான் செய்ய வேண்டும், கோபப்பட வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் இதயத்தில் ஏற்பட்டாலும் கோபப்படாமல் அது ஒரு பாவம் என்பதை அறிந்துள்ள புத்தி உங்களுக்கு உள்ளது. தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆகின்றீர்கள். நீங்கள் பிழையான ஒன்றை செய்த பின்னர் மீண்டும் அவ்வாறு இடம்பெறாது என்று கூறுவதாக இருக்கக்கூடாது. அவ்வாறு தொடர்ந்தும் கூறுவதனால் அது ஒரு பழக்கம் ஆகின்றது. மனிதர்கள் அத்தகைய செயல்களை செய்கிறார்கள். இருப்பினும் அவை பாவகரமானவை என அவர்கள் எண்ணுவதில்லை. விகாரத்தில் ஈடுபடுதல் பாவமென அவர்கள் நினைப்பதில்லை. அதுவே மகா பாவமென தந்தை இப்பொழுது உங்களுக்கு கூறியுள்ளார். நீங்கள் அதனை வெற்றி கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள். ஏனெனில் மரணம் உங்கள் முன்னிலையில் உள்ளது என்று தந்தை கூறும் செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். ஒருவர் மரணிக்கும் தருவாயில் அவருக்கு கூறப்படுகிறது, தந்தையான கடவுளை நினைவு செய்யுங்கள். தந்தையான கடவுளை நினைவு செய்யுங்கள். அவர் தந்தையான கடவுளிடம் செல்கின்றார் என அவர்கள் நினைத்த பொழுதிலும் தந்தையான கடவுளை நினைவு செய்வதனால் என்ன நடைபெறுகிறது என்பதையோ, அந்த ஆத்மா எங்கே செல்கின்றார் என்பதையோ அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. அந்த ஆத்மா ஒரு சரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றார். எவராலும் தந்தையான கடவுளிடம் செல்ல முடியாது. ஆகையால் குழந்தைகளாகிய நீங்கள் அனாதியான தந்தையின் அழிவற்ற நினைவை கொண்டிருப்பது அவசியம். மக்கள் தமோ பிரதானமாகவும் சந்தோஷமற்றும் உள்ள பொழுது ஒருவருக்கொருவர் கூறுகிறார்கள், தந்தையான கடவுளை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்கள் அனைவரும் இதனை ஒருவருக்கொருவர் கூறுகிறார்கள். ஆத்மாக்களே இதனை கூறுகின்றார்கள் இல்லையா? இவ்வாறு பரமாத்மா கூறுவதில்லை. ஆத்மாக்களே ஆத்மாக்களிடம் கூறுகிறார்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். இது ஒரு பொதுவான வழக்கம். மரணிக்கும் நேரத்தில் அவர்கள் கடவுளை நினைவு செய்கிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கு கடவுளின் மீது பயம் உள்ளது. கடவுளே நல்ல தீய செயல்களுக்கான பலனை கொடுக்கின்றார் என அவர்கள் நம்புகிறார்கள். நீங்கள் தீய செயல்களை செய்துள்ளதால் சுப்ரீம் நீதிபதியான தர்மராஜ் மூலம் கடவுள் பெருமளவு தண்டனையை கொடுக்கின்றார். ஆகையாலேயே அதிக அளவு பயம் உள்ளது. நிச்சயமாக கர்ம வேதனை இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது செயல்கள், நடுநிலை செயல்கள், பாவ செயல்கள் என்பவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்கிறீர்கள். அந்த செயல்கள் நடுநிலை செயல்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நினைவு செய்தவாறே நீங்கள் செய்கின்ற செயல்கள் நல்ல செயல்களாகும். ராவண ராஜ்யத்தில் உள்ள மக்கள் தீய செயல்களை மாத்திரமே செய்கிறார்கள். ராம ராஜ்யத்தில் தீய செயல்கள் என்றுமே செய்யப்பட முடியாது. நீங்கள் இப்பொழுது தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் எங்காவது அழைக்கப்படும் பொழுது நீங்கள் சொல்லலாமா இல்லையா என ஆலோசனை பெறுங்கள். அனைத்திற்குமான ஆலோசனையை நீங்கள் தொடர்ந்தும் பெற வேண்டும். உதாரணமாக ஒருவர் காவல்காரராக பணியாற்றினால் முதலில் அன்புடன் விளங்கப்படுத்துமாறு அவரிடம் கூறப்படுகிறது. அவர்கள் உண்மையை கூறாதுவிட்டால் நீங்கள் பலத்தை உபயோகிக்க முடியும். நீங்கள் அன்புடன் விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்வார்கள். எவ்வாறாயினும் அந்த அன்பானது யோக சக்தியினால் நிறைந்திருந்தால் நீங்கள் அன்பு சக்தியுடன் விளங்கப்படுத்தும் பொழுது எவரும் புரிந்து கொள்வார்கள். அது கடவுளே விளங்கப்படுத்துவதை போன்றிருக்கும். கடவுளின் குழந்தைகளாகிய நீங்கள் யோகிகள். உங்களுக்கு இறை சக்தியும் உள்ளது. கடவுளே அன்பு கடல். அவரிடம் இந்த சக்தி உள்ளது. அவர் உங்கள் அனைவருக்கும் அந்த ஆஸ்தியை கொடுக்கின்றார். சத்யுகத்தில் பெருமளவு அன்பு உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது அன்பின் ஆஸ்தியை முழுமையாக பெறுகின்றீர்கள். இதனை பெற்றுக்கொண்டு வரிசை கிரமமாக முயற்சி செய்யும் பொழுது நீங்கள் அன்பானவர்கள் ஆகுவீர்கள். தந்தை கூறுகின்றார், எவருக்கும் துன்பத்தை விளைவிக்காதீர்கள். இல்லை என்றால் நீங்கள் துன்பத்தில் மரணிப்பீர்கள். தந்தை உங்களுக்கு இந்த அன்பின் பாதையையே காட்டுகின்றார். உங்கள் மனதில் ஏதாவது தோன்றும் பொழுது அது முகத்திலும் தெரிகின்றது. அது உங்கள் பௌதிக புலன்களினால் செய்யப்பட்டால் உங்கள் பதிவேடும் பாழாகின்றது. தேவர்களின் குணாதிசயமும் செயற்பாடுகளும் புகழப்படுகின்றன. ஆகவே பாபா கூறுகின்றார், தேவர்களை வழிபடுபவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். நீங்கள் தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்கள். 16 சொர்க்க கலைகளும் நிறைந்தவர்கள் என அவர்கள் புகழப்படுகிறார்கள். பின்னர் அவர்கள் தங்கள் சொந்த குணாதிசயத்தையும் நடத்தையையும் பற்றி பேசுகிறார்கள். அவர்களிடம் கூறுங்கள், நீங்களும் அவ்வாறே இருந்தீர்கள். நிச்சயமாக நீங்கள் மீண்டும் அவ்வாறு ஆகுவீர்கள் என்றாலும் இப்பொழுது நீங்கள் அவ்வாறு இல்லை. அந்த தேவர்கள் போல் நீங்கள் ஆக வேண்டுமாயின் உங்கள் குணாதிசயத்தை அவர்களை போன்றது ஆக்குங்கள். அப்பொழுது நீங்களும் அவர்களை போன்றவர்கள் ஆகுவீர்கள். உங்களை சோதித்து பாருங்கள், நான் முற்றிலும் விகாரமற்றவர் ஆகி உள்ளேனா? எனக்கு அசுர குணங்கள் ஏதாவது உள்ளனவா? நான் எவ்விதமாகவேனும் குழப்பம் அடைகின்றேனா? அல்லது மனோநிலை சரியில்லாமல் உள்ளதா? நீங்கள் இந்த முயற்சியை எண்ணற்ற முறை செய்திருக்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் அவ்வாறு ஆக வேண்டும். உங்களை அவ்வாறு ஆக்குகின்ற ஒரே ஒருவரும் பிரசன்னமாகி உள்ளார். அவர் கூறுகின்றார், கல்பம் கல்பமாக நான் உங்களை அவ்வாறு ஆக்குகின்றேன். ஒரு கல்பத்தின் முன்னர் இந்த ஞானத்தை பெற்றவர்கள் நிச்சயமாக வந்து அதனை பெறுவார்கள். நீங்கள் முயற்சி செய்ய தூண்டப்படுவதுடன் கவலையற்றவராகவும் இருக்கின்றீர்கள். நாடகம் இவ்வாறு நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சிலர் கூறுகிறார்கள், அது நாடகத்தில் இருந்தால் நான் நிச்சயமாக அதனை செய்வேன். அந்த பாகம் எனக்கிருந்தால் அப்பொழுது நாடகம் என்னை அதை செய்ய வைக்கும். இதிலிருந்து அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆரம்பத்தில் குழப்பமடைந்த ஒருவர் இருந்தார், அது அவரின் பாக்கியத்தில் இருக்கவில்லை. அவர் கூறினார், அது நாடகத்தில் இருந்தால் நாடகம் என்னை முயற்சி செய்ய தூண்டும். பின்னர் அவர் நீங்கி சென்று விட்டார். அவ்வாறான பலரை நீங்கள் சந்திக்கின்றீர்கள். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னிலையில் உள்ளன. உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு பேட்ச் உள்ளது. உங்கள் அட்டவணையை நீங்கள் பார்ப்பதை போன்று உங்கள் பேட்சையும் பாருங்கள். உங்கள் நடத்தையையும் உங்கள் குணாதிசயத்தையும் பாருங்கள். என்றுமே குற்றப்பார்வையை கொண்டிருக்காதீர்கள். உங்கள் உதடுகளில் இருந்து தீயது எதையும் வெளிவர என்றுமே அனுமதிக்காதீர்கள். எவரும் தீய எதனையும் பேசாது விட்டால் எவ்வாறு உங்கள் காதுகளால் தீயதை கேட்க முடியும்? சத்தியுகத்தில் அனைவரிடமும் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன. அங்கே தீயது எதுவுமே இருக்க முடியாது. அவர்களும் தங்கள் வெகுமதியை தந்தையிடமிருந்து பெற்றிருப்பார்கள். அனைவரிடமும் கூறுங்கள், தந்தையை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இதில் இழப்பு எதுவும் இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் தனது சமஸ்காரங்களை தன்னுடன் சுமர்ந்து செல்கின்றார். சந்நியாசியாக இருப்பவர் சந்நியாச தர்மத்திற்கே செல்வார். அவர்களின் விருட்சம் தொடர்ந்தும் வளர்கிறது. இந்நேரத்தில் நீங்கள் மாற்றமடைகின்றீர்கள். மனிதர்களே தேவர்களாக மாறுபவர்கள். அனைவரும் ஒன்றாக கீழிறங்கி வருவார்கள் என்றில்லை. அவர்கள் வரிசை கிரமமாகவே கீழிறங்கி வருவார்கள். ஒரு நாடகத்திலும் நடிகர்கள் தங்கள் தருணம் வரும் வரை மேடைக்கு வருவதில்லை. அவர்கள் இதுவரை மேடைக்கு பின்னாலேயே இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் நேரம் வரும் பொழுது தங்கள் பாகங்களை நடிப்பதற்காக மேடைக்கு வருகிறார்கள். அந்த நாடகங்கள் எல்லைக்கு உட்பட்டவை. இந்த நாடகமோ எல்லையற்றது. நீங்கள் நடிகர்கள் என்பதும் உங்களுக்குரிய சரியான நேரத்தில் நீங்கள் உங்கள் பாகங்களை நடிக்க வேண்டும் என்பதும் உங்கள் புத்திகளில் உள்ளது. இது ஓர் எல்லையற்ற பெரியதோர் விருட்சம். நீங்கள் வரிசை கிரமமாக வந்து செல்கின்றீர்கள். முதலில் ஒரே ஒரு தர்மம் மாத்திரமே இருந்தது. சமயங்கள் அனைத்தும் முதலில் வர முடியாது. தேவ தர்மத்தினரோ தங்கள் பாகங்களை நடிப்பதற்கு முதலில் கீழே வருவார்கள். அதுவும் வரிசை கிரமமானது. நீங்கள் விருட்சத்தின் ரகசியங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை வந்து முழு கல்ப விருட்சத்தினதும் இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துகின்றார். பின்னர் இந்த விருட்சம் அசரீரி விருட்சத்துடன் ஒப்பிடப்படுகிறது. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே கூறுகின்றார், நானே மனித உலக விருட்சத்தின் விதையாவேன். விருட்சம் விதையானவரிலிருந்து அமிழ்ந்திருக்கவில்லை. ஆனால் விருட்சத்தின் ஞானம் விதையானவரில் அமிழ்ந்துள்ளது. ஒவ்வொருவரும் நடிப்பதற்கு தனது சொந்த பாகத்தை கொண்டிருக்கிறார். இது ஓர் உயிருள்ள விருட்சம். இந்த விருட்சத்தில் உள்ள இலைகளும் வரிசை கிரமமாகவே வெளிவரும். இந்த விருட்சத்தை எவரும் புரிந்து கொள்வதில்லை. இந்த விருட்சத்தின் விதையானவர் மேலே உள்ளார். ஆகவே இது ஒரு தலைகீழ் விருட்சம் என அழைக்கப்படுகிறது. படைப்பவரான தந்தை மேலேயே உள்ளார். நாங்கள் ஆத்மாக்கள் வாழும் இடமான வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் இப்பொழுது தூய்மையாகி வீடு திரும்ப வேண்டும். உங்கள் யோக சக்தியின் மூலமே முழு உலகமும் தூய்மையாகின்றது. உங்களுக்கு ஒரு தூய உலகம் தேவைப்படுகிறது. நீங்கள் தூய்மையாகும் பொழுது உலகமும் தூய்மையாக்கப்பட வேண்டும். அனைவரும் தூய்மையானவர்கள் ஆகின்றார்கள். ஆத்மாவிலேயே மனமும் புத்தியும் உள்ளது என்பது இப்பொழுது உங்கள் புத்திகளில் உள்ளது. ஆத்மாக்கள் உயிர் வாழ்பவர்கள். ஆத்மாக்களே ஞானத்தை கிரகிக்கின்றார்கள். ஆகையால் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வாறு மறுபிறப்பு எடுக்கின்றீர்கள் என்பதன் முழு முக்கியத்துவத்தையும் உங்கள் புத்திகள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் 84 பிறவி சக்கரம் முடிவடையும் பொழுது மற்ற அனைவரதும் சக்கரமும் முடிவடைகிறது. அனைவரும் தூய்மையானவர்கள் ஆகின்றார்கள். இந்த நாடகம் அனாதியானது. ஒரு வினாடி கூட அது நிற்பதில்லை. வினாடிக்கு வினாடி நடப்பது அனைத்தும் ஒரு சக்கரத்தின் பின்னரும் மீண்டும் நடக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவிலும் ஓர் அழிவற்ற பாகம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த நடிகர்கள் தங்கள் பாகங்களை 2 முதல் 4 மணி நேரங்களுக்கு நடிக்கிறார்கள். எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் இயற்கையான பாகங்களை பெறுகிறார்கள். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். அதீந்திரிய சுகத்தின் புகழ் இந்த சங்கமயுகத்திற்கே உரியது. தந்தை வந்து எங்களுக்கு 21 பிறவிகளுக்கான நிலையான சந்தோஷத்தை கொடுக்கின்றார். இது சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயமாகும். நன்றாக புரிந்து கொண்டு நன்றாக விளங்கப்படுத்துபவர்கள் சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சில குழந்தைகள் கோபப்படும் பொழுது அந்த கோபம் மற்றோரிலும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. தட்டுவதற்கு இரு கரங்கள் தேவை. அங்கே அவ்வாறு இல்லை. இங்கே குழந்தைகளாகிய நீங்கள் கற்பித்தல்களை பெறுகின்றீர்கள். ஒருவர் கோபப்பட்டால் அவர் மீது மலர்களை பொழியுங்கள். கோபம் ஒரு தீய ஆவி என அவருக்கு அன்புடன் விளங்கப்படுத்துங்கள். அது பெருமளவு இழப்பை ஏற்படுத்துகிறது. என்றுமே கோபப்படாதீர்கள். கற்பிப்பவரின் மீது எந்த கோபமும் இருக்கக்கூடாது. அனைவரும் வரிசை கிரமமாக தொடர்ந்தும் முயற்சி செய்கிறார்கள். சிலர் தீவிர முயற்சியை செய்கிறார்கள், மற்றோர் தங்கள் முயற்சியில் பின்தங்கி உள்ளார்கள். தங்கள் முயற்சியில் பின்தங்கி உள்ளவர்கள் நிச்சயமாக தங்களுக்கே அவதூற்றை ஏற்படுத்துகிறார்கள். கோபப்படுபவர்கள் எங்கு சென்றாலும் வெளியேற்றப்படுவார்கள். தீய நடத்தை உடையவர்களால் இங்கே தங்கியிருக்க முடியாது. பரீட்சை முடிவடையும் பொழுது யார் என்னவாக ஆகின்றனர் என்பது தெரியவரும். நீங்கள் அனைத்தினதும் காட்சிகளையும் காண்பீர்கள். ஒவ்வொருவரும் தம் தம் செயற்பாடுகளுக்கு ஏற்ப புகழப்படுகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் நாடகத்தின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை அறிவீர்கள். நீங்கள் அனைவருமே அகத்தில் உள்ளதை அறிந்திருக்கின்றீர்கள், அதாவது அந்தர்யாமி. உங்களினுள் உள்ள ஆத்மா உலக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை அறியும். முழு உலகிலும் உள்ள மனிதர்கள் அனைவரின் செயற்பாட்டினதும் குணாதிசயத்தினதும் ஞானமும் அனைத்து சமயங்களின் ஞானமும் உங்களிடம் உள்ளது. இதுவே அனைத்தையும் அறிந்த ஆத்மாவாக அந்தர்யாமியாக இருத்தல் எனப்படுகிறது. கடவுள் அனைத்து இடங்களிலும் வசிக்கின்றார் என்றில்லை. அவர் அனைத்தையும் பற்றி அறிந்திருக்க வேண்டியதன் அவசியம் என்ன? இப்பொழுதும் அவர் எங்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் எத்தகைய முயற்சிகளை செய்தாலும் அதற்கு ஏற்ப அதன் வெகுமதியை பெறுவீர்கள். அவை அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கு எனக்கு என்ன அவசியம் இருக்கிறது? ஒருவர் எதை செய்தாலும் அதற்கான தண்டனையை அவர் அனுபவிப்பார். உங்கள் நடத்தை அவ்வாறு இருந்தால் நீங்கள் மிகவும் சீரழிந்த அந்தஸ்தையே பெறுவீர்கள். உங்கள் அந்தஸ்து மிகவும் குறைவாகவே இருக்கும். ஒரு லௌகீக பாடசாலையில் நீங்கள் சித்தியடையாது விட்டால் மற்றொரு வருடம் கற்க வேண்டும். எவ்வாறாயினும் இக்கல்வி கல்பம் கல்பமாக தொடர்கிறது. நீங்கள் இப்பொழுது கற்காது விட்டால் ஒவ்வொரு கல்பத்திலும் கற்க மாட்டீர்கள். நீங்கள் இறை அதிர்ஷ்ட லாப சீட்டை முழுமையாக பெற வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். பாரதம் சந்தோஷதாமமாக இருக்கும் பொழுது மற்ற அனைவரும் அமைதி தாமத்தில் இருப்பார்கள். உங்களின் சந்தோஷ நாட்கள் இப்பொழுது இங்கேயே இருக்கின்றன என்பதை குறித்து குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். தீபாவளிக்கான நாட்கள் நெருங்கி வரும் பொழுது மக்கள் புத்தாடைகளை அணிவதற்கு மேலும் ஒரு சில நாட்களே இருப்பதனால் அதிக அளவு சந்தோஷத்தை கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் ஸ்வர்க்கம் வருகின்றது என கூறுகிறீர்கள். நாங்கள் எங்களை அலங்கரித்ததால் ஸ்வர்க்கத்தில் பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்வோம். செல்வந்தர்கள் தங்களது செல்வத்தின் போதையை கொண்டுள்ளனர். மனிதர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளனர். பின்னர் நீங்கள் சத்தியத்தையே கூறினீர்கள் என அவர்கள் பின்னர் திடீரென்று உணர்வார்கள். அவர்கள் சத்தியமானவரின் சகவாசத்தை கொண்டிருக்கும் பொழுதே சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் இப்பொழுது சத்தியமானவரின் சகவாசத்தில் உள்ளீர்கள். நீங்கள் உண்மையான தந்தை மூலம் உண்மையானவர்கள் ஆகின்றீர்கள். அவர்கள் அனைவரும் பொய்மையின் சகவாசத்தால் பொய்யானவர்கள் ஆகின்றார்கள். கடவுள் கூறுவதற்கும் மனிதர்கள் கூறுவதற்கும் இடையிலுள்ள வேறுபாட்டையும் நீங்கள் இப்பொழுது அச்சிட்டுள்ளீர்கள். நீங்கள் அதை சஞ்சிகைகளிலும் இடலாம். இறுதியில் வெற்றி உங்களுடையதே. முன்னர் ஓர் அந்தஸ்தை பெற்றவர்கள் நிச்சயமாக அதை மீண்டும் பெறுவார்கள். இது நிச்சயம். அங்கு அக்கால மரணம் இல்லை. உங்களின் ஆயுட்காலம் நீண்டதாக இருக்கிறது. தூய்மை இருந்த பொழுது ஆயுட்காலம் நீண்டதாக இருந்தது. தந்தை தூய்மையாக்குபவர் என்பதால் நிச்சயமாக அவர் அனைவரையும் தூய்மையாக்கியிருப்பார். ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி இவ்வாறு கூறுவது சரியாகப்படவில்லை. இந்த மேன்மையான சங்கம யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் எங்கிருந்து வருவார்? அதே முக சாயலுடன் எந்த மனிதரும் இருக்க முடியாது. 84 பிறவிகள், 84 முக சாயல்கள், 84 செயற்பாடுகள் அனைத்தும் நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளன. அதில் எவ்வித வேறுபாடும் இருக்க முடியாது. உருவாக்கப்பட்டுள்ள இந்த நாடகம் எவ்வளவு அற்புதமானது! ஒவ்வொரு ஆத்மாவும் சின்னம் சிறிய ஒளி புள்ளி, அவரில் அனாதியான பாகமொன்று பதியப்பட்டுள்ளது. இது இயற்கையின் அற்புதம் என அழைக்கப்படுகிறது. மக்கள் இதை கேள்விப்படும் பொழுது அதிசயப்படுவார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்ற செய்தியை முதலில் அவர்களுக்கு கொடுங்கள். அவர் மாத்திரமே தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் சத்கதியை அருள்பவரும் ஆவார். சத்தியுகத்தில் துன்பத்தின் குறிப்பே இல்லை. கலியுகத்திலேயே அதிக அளவு துன்பம் உள்ளது. எவ்வாறாயினும் இந்த விஷயங்களை புரிந்து கொள்பவர்கள் வரிசை கிரமமாகவே உள்ளனர். தந்தை தினமும் விளங்கப்படுத்துகின்றார். ஷிவ் பாபா எங்களுக்கு கற்பிக்க வந்துள்ளார் என்பதையும், பின்னர் அவர் எங்களை திரும்பவும் தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்வார் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவுடன் இங்கே இருப்பவர்களை விட பந்தனத்தில் உள்ளவர்கள் அதிக அளவு நினைவு செய்கிறார்கள். அவர்களால் மேன்மையானதோர் அந்தஸ்தை பெற முடியும். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். சிலரால் பாபாவை நினைவு செய்யாமல் வாழ முடியாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, தந்தையின் நினைவு யாத்திரையில் நிலைத்திருந்து தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். அப்பொழுது உங்கள் பந்தனம் முடிவடையும், பாவ கலசமும் முடிவடையும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, உங்கள் குணாதிசயத்தையும் நடத்தையையும் ஒரு தேவரை போன்றது ஆக்குங்கள். தீய வார்த்தைகள் எதனையும் பேசாதீர்கள். உங்கள் கண்கள் ஒரு பொழுதும் குற்றமானவை ஆகக்கூடாது. இரண்டு, கோபமென்ற தீய ஆவி பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கைத்தட்ட இரு கரங்கள் தேவை. ஆகையால் எவராவது கோபப்பட்டால் அவரிடமிருந்து விலகி இருங்கள். அவருக்கு அன்புடன் விளங்கப்படுத்துங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தியாகம் தபஸ்யா சேவை என்ற வழிமுறையால் சதா வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. வெற்றிக்கான அடிப்படை தியாகமும் தபஸ்யாவும் ஆகும். உண்மையான தியாகத்திற்கான நோக்கத்தை கொண்டவர்களால் மட்டுமே உண்மையான சேவையாளர்கள் ஆக முடியும். தியாகத்தை கொண்டிருப்பதால் மட்டுமே உங்களால் உங்களின் சொந்த பாக்கியத்தையும் மற்றவர்களின் பாக்கியத்தையும் உருவாக்க முடியும். இந்த திட சங்கற்பத்தை கொண்டிருத்தல் என்றால் தபஸ்யா செய்வதாகும். எனவே தியாகம் தவம் சேவைக்கான நோக்கத்தை கொண்டிருப்பதன் மூலம் உங்களின் எல்லைக்கு உட்பட்ட நோக்கங்கள் அனைத்தையும் முடித்துவிடுங்கள். அப்பொழுது ஒன்று கூடல் சக்தி வாய்ந்தது ஆகும். ஒருவர் ஒன்றை பரிந்துரைக்கும் பொழுது மற்றவர் அதை பின்பற்றினால் நான் அல்லது நீங்கள் அல்லது எனது அல்லது உனது என்பது இல்லாத பொழுது நீங்கள் வெற்றி சுரூபமாகவும் தடைகளிலிருந்து விடுபட்டும் இருப்பீர்கள். ஸ்லோகம். உங்களின் எண்ணங்களிலேனும் எவருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தாமல் இருப்பதே சம்பூர்ணமான அகிம்சையை கொண்டிருப்பதாகும். அவ்யக்த இஷாரா. இப்பொழுது அன்பென்னும் அக்னியை ஏற்றி உங்களின் யோகத்தை எரிமலையாக்குங்கள். உங்களின் யோகத்தை எரிமலையாக்குவதற்கு தொடர்ந்து ஒரு வினாடியில் ஒரு புள்ளி ரூபமாகுவதையும் உங்களின் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்துவதையும் பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் நில் என்று சொன்ன உடனேயே மனமும் புத்தியும் ஒருமுகப்பட்டு எவ்விதமான வீணான விழிப்புணர்வில் இருந்தும் விடுபடட்டும். நாள் முழுவதும் இந்த கட்டுப்படுத்தும் சக்தியை பயன்படுத்துங்கள். இந்த சக்தி வாய்ந்த தடையினால் உங்களின் மனதையும் புத்தியையும் கட்டுப்படுத்துங்கள். ஒரு வினாடிக்குள் நீங்கள் விரும்பிய இடத்தில் உங்களின் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஓம் சாந்தி.